السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما، صدق الله. அன்பான மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று 7வது வகுப்பாக நாம் இபாதுர் ரஹ்மானுடைய தலைப்பிலே அமர்கின்றோம். இதற்கு முந்தைய 6 வகுப்புகளில் 6 வசனங்களை மூலமாக இபாதுர் ரஹ்மானுடைய 10 சிஃபத்துகள் சொல்லப்பட்டது. இறுதியாக நடந்த சென்ற 6வது வகுப்பிலே கடைசி 2 ஆயத்துகள், அதாவது இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே உள்ள 5வது 6வது வசனங்கள், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா என்ற இந்த வசனமும் இதற்கு அடுத்த வசனமும் பார்க்கப்பட்டது. இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே இது 6வது வசனம். இதுக்கு முந்தைய வசனம் 5வது வசனம். இந்த 5வது வசனத்திலே 7வது சிஃபத்து இபாதுர் ரஹ்மானிடத்தில் இருக்க வேண்டிய 7வது பண்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு வீண்விரயம் செய்யவும் மாட்டார்கள், வலம் யக்துரு கஞ்சத்தனமாக நடக்கவும் மாட்டார்கள், வகான பைன தாலிக கவாமா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான போக்கிலே செலவுகளை அவர்கள் செய்து கொள்வார்கள் என்பது. இதற்கு அடுத்த வசனம் இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே உள்ள 6வது வசனம். இந்த வசனத்தில் 3 அவர்களுடைய பண்புகள் சிபத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1, 8வது சிபத், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆஃபர், அல்லாஹுடன் வேறு எந்த ஒரு ஒன்றையும் தெய்வமாக வணங்கவோ அழைக்கவோ உதவி தேடவோ மாட்டார்கள், சுருக்கு வைக்க மாட்டார்கள் என்பது 8வது சிபத். வலா யக்துலூன நஃபல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக் என்ற பகுதியில் 9வது சிபத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலை செய்வது, கத்லு நஃப்ஸ், பிறரை கொல்லுவது, கொலை செய்வது அல்லது அதற்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பது என்ற இந்த பயங்கரமான கொலை குற்றத்திலிருந்து அவர்கள் மிக தூரம் விலகி இருப்பார்கள் என்பது இந்த 9வது பண்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வலாயஸ் நூன் என்பதிலே 10வது சிபத்தாக பண்பாக அவர்கள் மிக கொடூரமான ஒரு மானக்கேடான ஒரு கிரிமினல் குற்றமாக இஸ்லாம் பார்க்குகின்ற ஒரு தவறுதான் ஜினா, விபச்சாரம். இந்த பாவத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்படியான தவறுகளை செய்கின்றவர்கள் யாராக இருந்த போதிலும் அவர்கள் குற்றத்தை அதற்கான தண்டனையை சந்தித்தே ஆகுவார்கள், அனுபவிப்பார்கள் என்ற முடிவுரையோடு இந்த வசனம் நிறைவு பெறுகிறது. இதற்கு அடுத்த 7வது வசனம், يُضَاعَفُ لَهُ الْعَذَابُ يَوْمَ الْقِيَامَةِ وَيَخْلُدُ فِيهِ مُهَانًا. இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே உள்ள இந்த 7வது வசனத்திலே அந்த குற்றங்களை செய்கின்ற அந்த பாவங்கள் தவறுகளை செய்கின்றவர்களுக்கு கியாம நாளில் அவருடைய வேதனை இரட்டிப்பாக்கப்படும். இன்னும் அதில் இழிவாக்கப்பட்டவராக என்றென்றும் தங்கிவிடுவார். முஹானா, முஹானா இழிவாக்கப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட நிலைமையில் அதிலே அந்த வேதனையில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று இந்த ஏழாவது வசனம் இதற்கு முன்பாக உள்ள ஆறாவது வசனத்துடைய அந்த குற்றச்செயல்களோடு தொடர்பு கொண்டதாக இருக்குகின்றது. எட்டாவது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மானினுடைய பதினோராவது சிஃபத்தை இந்த குர்ஆனுடைய இந்த வசனம் இங்கே குறிப்பிடுகிறது. இந்த எட்டாவது வசனமும் இதற்கு அடுத்து வருகின்ற ஒன்பதாவது வசனமும் இரண்டுமே தௌபாவை பற்றி பேசுகிறது. எட்டாவது வசனத்தில் இதற்கு முன்பாக உள்ள எட்டாவது வசனத்தில் இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் فَأُولَئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا. முன்பாக ஷிர்க்குடைய பாவத்தையும் கொலையுடைய பாவத்தையும் விபச்சாரம் ஜினாவுடைய பாவத்தையும் பேசிய பிறகு அதனுடைய தண்டனை கொடூரமானது, பயங்கரமானது, நிரந்தரமானது என்று சொன்ன பிறகு இல்லாமன் தாப, ஆனாலும் எவர்கள் அந்த தவறுகளுக்கு பிறகு தௌபா செய்வார்களோ, தௌபா செய்து அந்த தௌபா எப்படி இருக்க வேண்டும், ஆமன் அவர் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஷிர்க்குடைய தவறு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. குஃபருடைய நிலையிலே உள்ள ஒருவருக்கு நாம் பொதுவாக பேசும்போது ஷிர்க்கை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் என்பது பொதுவான பேச்சு வழக்கிலே சொல்லப்படுவதுண்டு. எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான், ஷிர்க்கை மாத்திரம் மன்னிக்க மாட்டான். அல் குர்ஆனிலேயும் இரண்டு இடங்களில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதை நாம் பொதுப்படையாகப்படி சொல்லிவிட முடியாது. அவர் ஷிர்க் செய்தவர், குஃபர் செய்தவர் தௌபா இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஷிர்க்குக்கும் தௌபா உண்டு, மன்னிப்பு உண்டு, குஃபருக்கும் மன்னிப்பு உண்டு. அவர் தௌபா செய்வார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய காபிராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஷிர்க்கை செய்தவராக இருந்தாலும் தௌபா செய்கின்றவர் செய்வார் என்று சொன்னால் அவருக்கு அதற்கு மன்னிப்பு உண்டு. எனவே பொதுப்படையாக ஷிர்க்கை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான், குஃபரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்ற பொதுப்படையான பேச்சு இந்த அர்த்தத்தில் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை சொல்லும் போது கூட இந்த அடிப்படையிலே சொல்ல வேண்டும். தௌபா ஷிர்க் செய்கின்ற ஒருவர், இணை வைக்குகின்ற ஒருவர் தௌபா இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஏனைய பாவங்கள் தௌபா இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். இதுவெல்லாம் இப்ப தௌபா இல்லாமல் மரணித்த பிறகுள்ள பேச்சுதான். அது ஷிர்க்குடைய விஷயத்தில் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கலாம், நாடியவர்களுக்கு தண்டிக்கலாம். எப்போது அவர் தௌபா இல்லாமல் மரணித்தால், தௌபா செய்து விடுவார் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஷிர்க்காக இருந்தாலும் சரி, குஃபருடைய பாவமாக இருந்தாலும் சரி, ஏனைய பாவங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக வாக்களித்திருக்கிறான். நிச்சயம் தௌபாவின் மூலம் ஷிர்கு, குஃப்ரு அது அல்லாத எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த ஏழாவது வசனத்திலே இல்லா மன் தாப, எவர்கள் தௌபா செய்வார்களோ இது அவர்களை தவிர, அமலன் சாலிஹன், ஈமான் கொண்டு அமில அமல் செய்ய வேண்டும். ஈமான் கொண்ட பிறகு அவர் சாலிஹான அமலுடையவராக அவர் இருப்பார் என்றிருந்தால் ஃபவுலாயிக, அப்படியானவர்களுக்கு யுபத்திலுல்லாஹு சஜ்ஜியாதிஹிம் ஹஸனாத், அவர்களுடைய தவறுகளுடைய இடங்களில், பாவங்களுடைய இடத்திலே அல்லாஹு தஆலா நன்மைகளை எழுதுவான், அல்லது பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். வகானல்லாஹு ஃகஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா மன்னிப்பவனாகவும் மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் மிகவும் கருணையும் இரக்கமும் கிருபையும் உடையவனாகவும் இருக்குகிறான். அடுத்த வசனத்திலே, இது இபாதுர் ரஹ்மானுடைய தொடரிலே 9வது வசனம். இந்த 8வது 9வது 2 வசனங்களிலும் 11வது பண்பு தௌபாவுடைய விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வமன் தாப வ அமில சாலிஹன், இங்கேயும் திரும்ப மீண்டும் யாரு தௌபா செய்து சாலிஹான அமல் செய்கிறாரோ, ஃபஇன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா, அவர் நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடியவராக ஆகிவிடுவார். அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவராக அல்லாஹ்வை நோக்கி தன்னை திருப்பிக் கொண்டவராக அவர் ஆகிவிடுகிறார் என்று இந்த வசனமும் மீண்டும் சொல்கிறது. இந்த 8வது 9வது 2 வசனங்களும் தௌபாவை பற்றி பேசுகிறது. 8வது வசனத்திலே குஃபுருடையவர்கள் ஷிர்க்குடையவர்கள் அவர்கள் தௌபா செய்வதாக இருந்தால் ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் அதுக்கு பிறகு வாமில அமலன் சாலிஹான் சாலிஹான அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எனவே காபிர்களுடைய காபிர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் தௌபா உண்டு. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு சிறுக்கு செய்து சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து சுஜூது செய்து இணை வைத்து இஸ்லாத்துக்கிலிருந்து வெளியே அப்புறம் போனவர்களுக்கும் மீண்டும் தௌபா செய்வதாக இருந்தால் அவர்களும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து அமில அமலன் சாலிஹான் சாலிஹான அமல்களை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வார்கள் என்றிருந்தால் ஃஉலாஇக்கா யுபத்திலுல்லாஹு சையிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா நன்மையாக மாற்றி விடுகிறான். இந்த வசனத்துக்கு இரண்டு கருத்து இருக்கின்றது. ஒன்று, அவர்களுடைய தீமைக்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படுகிறது. முந்தி அவர்களுடைய ஆமால் நாமா செயலேற்றிலே தீமைகள் எழுதப்பட்டிருந்தது. அந்த தௌபாவின் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்ததன் காரணமாக தௌபாவின் காரணமாக அதெல்லாம் அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் செய்கின்ற நன்மைகள் அந்த இடத்தில் எழுதப்படுகிறது என்பது ஒரு கருத்து. ஆனால் இரண்டாவது கருத்து, அவர்களுடைய பாவங்களுக்கு பகரமாக எத்தனை பாவங்கள் இருந்ததோ அந்த பாவங்களுக்கு பகரமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மைகளை எழுதுகிறான், பாவங்களையே நன்மையாக மாற்றுகிறான் என்ற கருத்தை இந்த வசனத்துக்கு கொடுக்கலாம். எனவே ஹதரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் இந்த இரண்டாவது கருத்தையே கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையும் அருளும் எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் பார்க்கும் போது இது ஒரு தூரமான விஷயம் அல்ல. ஒரு மனிதர் ஒரு தாய் இடமிருந்து ஒரு பிள்ளை காணாமல் போய் தாயை மறந்து தாயுடன் தொடர்பு இல்லாமல் இருந்து அந்த பிள்ளை மீண்டும் அந்த தாய் ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் திரும்ப வந்துவிட்டால் அந்த தாய்க்கு எவ்வளவு அன்பு பாசம் ஏற்படுகிறது என்பதை நாம் பொதுவாக நடைமுறையிலே உணர்கிறோம். இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் அல்லாஹ்வை விட்டு தூரமாக அல்லாஹ்வை இணை வைத்து குஃப்ரிலே ஷிர்கிலே பாவத்திலே இருக்குகின்ற ஒருவன் திரும்ப மீண்டும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து வரும்போது தாயை விட பல மடங்கு தன்னுடைய அடியானின் மீது பாசமும் நேசமுள்ள ரஹ்மான் சந்தோஷப்படுகிறான். அவருடைய அந்த சந்தோஷத்தின் காரணமாக அடியானுடைய தௌபாவுக்கு கூலியாக அவருடைய பாவங்களையும் பாவங்களுக்கு பகரமாக நன்மைகளை கொடுக்குகிறான் என்ற கருத்து ஒரு தூரமான விடயம் அல்ல. எனவே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், உங்கள் எல்லோரையும் விட நன்மையில் நான் கூடியவன். ஏனென்றால் நான் குஃப்ரிலே ஷிர்கிலே இருக்கும் போது இஸ்லாத்துக்கு முன்பாக உங்கள் எல்லோரையும் விட பாவத்தில் கூடியவன். எனவே நிறைய பாவம் செய்திருக்கிறேன், நான் இப்போது தௌபா செய்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னுடைய எல்லா பாவத்துக்கும் ஃபௌலாயிக்க யுபத்திலுல்லாஹு சையிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹு தஆலா அவர்களுடைய தீமைகளை எல்லாம் பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. என்னுடைய பாவத்தை போன்று யாருக்கும் பாவம் இருக்காது, எனவே அந்த அளவுக்கு எனக்கு நன்மை கிடைத்து இருக்கிறது, எனவே அது போக நான் இஸ்லாத்திலே செய்கின்ற அமல்கள் எனக்கு மேலதிகமாக இருக்குகின்றது, எனவே நன்மையில் நான் கூடியவன் என்று உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகின்றவர்களாக இருந்தார்கள். இதற்கு அடுத்த வசனமும் வமன் தாப வ அமில சாலிஹன், மேலும் யாரு தௌபா செய்து வ அமில சாலிஹன்,
சாலிஹான அமல் செய்கிறாரோ ஃபைன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா. இந்த ரெண்டு வசனத்திலும் முதல் வசனத்திலே இல்லாமன் தாப தௌபா செய்து ஆமன ஈமானுடையவர்கள் ஈமான் உள்ளவராக ஆக வேண்டும் என்று வந்திருக்கிறது. அடுத்த வசனத்தில் அந்த ஈமானுடைய விடயம் வரவில்லை. வமன் தாப வாமில தௌபா செய்து சாலிஹானாமல் என்று வந்திருக்கிறது. எனவே முதல் வசனம் குஃபுர் சிறுக்கிலே உள்ளவருக்கு உள்ள தௌபாவை பற்றி பேசுகிறது. இரண்டாவது வசனம் ஈமானுடன் இருந்து ஒரு முஸ்லீமாக இருந்து பாவத்திலே சூழலின் காரணமாக மோசமான உறவு நட்பின் காரணமாக பாவத்திலே சிக்குண்டான ஒருவர் தௌபா செய்து அவர் வாமில சாலிஹான் சாலிஹான அமலையும் செய்வார் என்றிருந்தால் அவர் அல்லாஹ்விடத்திலே நல்ல ஒரு இபாது ரஹ்மானுடைய தன்மையில் உள்ளவராக ஆகிவிடுவார் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. இந்த இரண்டு வசனத்தினூடாக ஏழாவது எட்டாவது வசனங்கள் இபாது ரஹ்மானுடைய தொடரிலே உள்ள இந்த ஏழாவது எட்டாவது வசனத்தினூடாக இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்களாக வாழுகின்ற நல்லவர்கள் ரஹ்மானுடைய அடியாராக வாழ விரும்புகின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பதினோராவது பண்பு தௌபாவுடைய உணர்வு தௌபாவுடைய சிந்தனை. இது ஒரு இபாது ரஹ்மான் அவர் பாவம் செய்ய மாட்டார், பாவத்திலிருந்து விலகி இருப்பார், ஒதுங்கி இருப்பார், அதையும் மீறி ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு அவர் அகப்பட்டு பாவத்தில் சிக்குண்டு விட்டால் அவர் உடனே தௌபா செய்து அந்த பாவத்துக்கு பிறகு அவர் இன்னும் நல்லவராக இன்னும் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பியவராக ஃபைன்னஹு யதூபு இலல்லாஹி மதாபா நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பியவராக அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றவராக ஆகிவிடுகிறார் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்கள் நாம் நிறைய அமளிபாதத்துகளை செய்கிறோம், ஆனால் பாவத்துடைய விஷயத்திலே மிகவும் பொடுபோக்காக இருக்கிறோம். அதன் காரணமாக அமல்கள் இபாதத்துகள் உடைய அந்த வெளிச்சம் அந்த பிரகாசம் அதிலே உள்ள சக்தி எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படாமல் இருக்குகின்றது. அமளிபாதத்தின் மூலமாக கல்புக்கு வர வேண்டிய நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய பிரகாசம் இதனை பாவங்கள் மறுபுறத்திலே அழித்துக் கொண்டிருக்கிறது. நோன்பு காலங்களிலே நிறைய அமளிபாதத்தை செய்கிறோம், உம்ராக்கள் என்று நிறைய செய்கிறோம், தொழுகை என்று இபாதத்துகளிலே நாங்கள் பெணுதலா இருக்கிறோம், பயான்கள் நிறைய நடக்குகின்றது, மார்க்க விடயங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக நாம் செய்கிறோம், ஆனால் மறுபுறத்திலே பாவங்களுடைய வழியை நாங்கள் மூடாமல் இருக்குகின்ற காரணத்தினால் அமல்கள் இபாதத்துகளுடைய அந்த நூறானியத்தை பிரகாசத்தை அந்த வெளிச்சத்தை பாவங்கள் அழித்து இல்லாமலாக்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதன் செய்கின்ற பாவங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாலு அடிப்படைகளிலே பதிவு செய்கிறான். அவற்றை பதிவு செய்ய அல்லாஹு தஆலா நாலு விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். ஒன்று அவனுடைய செயலேடு, நாளை கியாமத்துடைய நாளையில் வஇத ஸுஹுஃபு நுஷிரத் அந்த செயலேடுகள் விரிக்கப்படும். அந்த செயலேடுகள் விரிக்கப்படுகின்ற போது இக்ரா கிதாபத் உன்னுடைய ஏட்டை நீயே வாசி என்று சொல்லப்படும். கஃபா பிநஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா இன்றைய நாள் கேள்வி கணக்கின் அடிப்படையில் உனக்கு நீயே போதுமானவர், வேறு யாரும் வந்து விசாரிக்க வேண்டியதில்லை, நீயே உன் செயலேட்டை பார்த்து தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா அந்த செயலேட்டிலே அவனுடைய எல்லா விடயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். தனிமையிலே செய்தது, இருட்டிலே செய்தது, யாருக்கும் தெரியாமல் செய்தது, ஒளித்து மறைத்து செய்தது, தானாக செய்து கொண்ட பாவங்கள், பிறருடன் சேர்ந்து செய்து கொண்ட பாவங்கள், வெளியூரிலே செய்த பாவம் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். அவன் கேட்பான், மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஆச்சரியமான கிதாபாக இருக்குகிறது, இது சின்ன விடயத்தையோ பெரிய விடயத்தை எதையும் விடாமல் எல்லாவற்றையும் எழுதி இருக்குகின்றது என்று சொல்கிறான் சொல்லுவான். அந்த செயலேடு எப்படி இருக்கும், அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம் என்று நாம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடனும் அவனுடன் ஒரு எப்படி இன்று பார்க்கிறோம், ஒவ்வொருவருடைய போன் ஒரு சிம் கார்டு மெமரி கார்டு அதில் என்னென்ன விடயங்களை நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம், அதிலே பதிவாகி கொண்டிருக்கிறது, அல்லது நம்முடைய மொபைல் போன் பாதிக்குகிறோம், இந்த போனுடைய டீட்டெயில் பில் கேட்டால் முழுமையான விவரத்தோடு பில் வருகிறது, இந்த திகதியிலே இன்ன நிமிஷத்திலே இன்ன இன்ன நம்பருடன் இவ்வளவு நேரம் பேசினார் என்ற எல்லாம் பதிவாகுகிறது. இந்த மனிதனுடைய இந்த சின்ன அறிவினால் அவன் மனிதனுடைய செயல்களை பேச்சுக்களை பதிவு செய்ய முடியுமான இப்படியான வழிகள் இருக்குகிறது என்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதைவிட அற்புதமான முறையிலே மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள் அவனுடைய அத்தனையும் பதிவு செய்யப்பட்டு நாளை கியாமத்துடைய நாளையிலே அந்த செயலேடு அவனுக்கு முன்பாக விரிக்கப்படும். இக்ரா கிதாபக், நீயே உன்னுடைய ஏட்டை வாசி. கஃபா பி நஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா, கேள்வி கணக்கு விசாரிப்பதற்கு வேறொரு ஆள் தேவையில்லை, நீயே உனக்கு போதுமானவன், நீயே முடிவு செய்து கொள், நீ போக வேண்டிய இடம் எது என்று சொல்லப்படும். அவன் அதிலே திருப்தி காண மாட்டான், அதிலே இது நான் செய்தேனா, இது நான் செய்த மாதிரி இல்லையே என்றெல்லாம் அவன் இதை ஆச்சரியமாக ஒரு நோக்கிலே பார்ப்பான். இது இப்படி ஒன்று நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லையே, இது இப்படி நடக்கவில்லையே என்று அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லவோ அல்லது மாற்று வழி சொல்லவோ மறந்தது என்று காரணம் சொல்லவோ அவன் துடிப்பான். அல்லாஹு தஆலா மலக்குமார்களை சாட்சியாக ஆக்குவான். யா அலமூன மா தஃஅலூன், அந்த மலக்குகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், நீங்கள் செய்கின்ற காரியங்களை அவர்கள் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அம் யஹ்சபூன அன்னா லா நஸ்மஉ ஸிர்ரஹும் வ நஜ்வாஹும், இவர்கள் நீங்கள் பேசுகின்ற ரகசியங்களையும் ஒளித்து மறைத்து ரகசியமாக இருட்டிலே தனிமையிலே செய்கின்றவற்றையும் எங்கள் நாங்கள் கேட்காமல் இருக்குகிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பலா வ ருசுலுனா லதைஹிம் யக்துபூன், எங்களுடைய ரசூல்மார்கள் உங்களிடத்திலே எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. சூரா காஃபில் அல்லாஹு தஆலா மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவர் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சின் போதும் ரகீபும் அதீதும் அதை அவதானித்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மலக்குகளை சாட்சியாக ஆக்குவான், மலக்குகள் சாட்சியாக வந்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். மலக்குகள் என்னுடைய கோபத்தோடு சொல்கிறார்கள், என்னோடு கோபத்திலே சொல்கிறார்கள் என்பது போன்ற ஒரு நிலையை அவன் அங்கே உண்டாக்குவான். அல்லாஹ்வுடைய நீதத்தை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு நீதமானவன் என்று சொன்னால், மனிதன் செயலேடு காட்டப்படுகிறது, திருப்தி அடைகிறான் இல்லை, தப்ப வழி பார்ப்பான், மலக்குமார்களை சாட்சியாக கொண்டு வருவான் இரண்டாவது கட்டமாக. அப்போதும் மலக்குகளுடைய சாட்சி, நீங்க எப்ப கண்டீங்க, நீங்க எப்படி கண்டீங்க, எங்கிருந்து பாத்தீங்க என்று இவன் அவங்கள்ட்ட கேள்வி கேட்பான். மனித புத்தி கிறுக்கு புத்திய அங்க போயும் காட்டுவான். அட இந்த இடத்துலயாவது மன்னித்துக்கோயா அல்லா, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி குனிஞ்சி மன்னிப்பு ஏதாவது அல்லாவுடைய ரஹ்மத்தை பெறத்துக்கு வழி பார்க்கறதுக்கு பார்த்தா அது இருக்காது. ஆனாலும் அல்லாஹு தஆலா கோபப்பட மாட்டான். சரி, அப்படியா? மூன்றாவது கட்டமாக அல்லாஹு தஆலா சூரத்து ஜில்ஜாலிலே சொல்கிறான், பூமியை பேச வைப்பான். யௌமஇதின் துஹத்திது அக்பாரஹா, மலக்குதானே உன்னோட கோபம் எதிரி, உன்னுடைய கோபத்தினால் சொல்கிறார் என்று எல்லாம் நீ கருதுகிறாய், நினைக்கிறாய். பூமியோடு உனக்கு என்ன கோபம்? பூமி எந்த இடத்தில் பாவம் செய்தானோ, எந்த ரூம்ல பாவம் செய்தானோ, எந்த எந்த அந்த இடம், அந்த பூமி, அந்த பூமியுடைய பகுதி அது பேசும். யா அல்லா, இன்ன நானையில் இன்ன நாளையில் இந்த திகதியில் இந்த நேரத்திலே என் மீது இவன் இன்ன பாவத்தை செய்தான் என்று பூமி பேசும். பூமியும் பேசியும் அவன் திருப்தி அடைய மாட்டான். பூமிக்கு எப்படி தெரியும், பூமி எப்படி பேசுது அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தியான நிலையில் தான் அவன் இருப்பான். அல்லாஹு தஆலா நாலாவது கட்டமாக, சரி ஏடுகள் எழுத்து பதிவு இருக்குது, அதை நம்ப நீ தயார் இல்லை, மலக்குகள் சொல்லுகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள நீ தயார் இல்லை, பூமியே பேசுது அதையும் நீ ஒத்துக்கொள்ள தயார் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்றான், நாலாவது கட்டமாக பாவம் செய்த உறுப்புகளையே பேச வைப்பான். அவர்களுடைய வாய்கள் மீது நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம். அவர்களுடைய கரங்களும் அவர்களுடைய கைகளும் பேச ஆரம்பிக்கும். சூரா யாசினிலே சொல்கிறான், இன்னொரு வசனத்திலே யௌம தஷஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். இது சூரா நூறிலே சொல்லப்படக்கூடிய வசனம். அவர்களுடைய கரங்களும் கால்களும் உறுப்புகள் பேசுகின்ற தினம். சூரா ஹாமீம் சஜதா ஃபுஸ்ஸிலாவிலே அல்லாஹ்தாலா இவ்வாறு சொல்கிறான், ஷஹிதா அலைஹிம் சமஉஹும் வ அபுசாருஹும், அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய கண்களும், வ ஜுலூதுஹும் அவர்களுடைய தோளும், பிமா கானு யஅமலூன் அவர்கள் செய்த காரியங்களை பேச ஆரம்பிக்கும். ஒரு அந்நிய பெண்ணுடைய மேனியிலே உரசி இருந்தால் வேண்டுமென்றே அந்த பெண்ணுடைய மேனியிலே தோலை உரசினான். ஒரு சாமானை கொடுக்கும் போது, கடையிலே வாங்கும் போதோ விற்கும் போதோ, சாமானை அந்த பெண்ணுடைய மேனியிலே தன்னுடைய தோல் படும் விதத்திலே வேண்டுமென்றே இச்சையாக அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியிருக்கும் போது அதை தொட்டிருந்தால் இந்த தோல் பேசும். இந்த நாலாவது கட்டத்திலே இவன் சரண்டர் ஆகுவான், சொல்லுவான், இந்த உறுப்புகளை பார்த்து சொல்லுவான், என்ன நீங்க எனக்கு எதிராகவே பேசுறீங்க, நீங்களும் சேர்ந்துதானே பாவத்தை செஞ்சீங்க, உங்களுக்காகத்தானே நான் உங்களுடைய இன்பத்துக்காகத்தானே செஞ்சேன், நானும் நீங்களும் சேர்ந்து செய்து விட்டு இப்ப எனக்கு எதிராக சொல்றீங்களே, ஏன் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறீர்கள் என்று உறுப்புகள் இடத்துல கேட்டான். அந்த உறுப்புகள் சொல்லும், அன்தக்கனல்லாஹுல்லதி அன்தக்கக்குல்லஷை, எல்லா விடயத்தையும் பேச வைக்குகின்ற அந்த அல்லாஹ் எங்களை பேச வைத்து விட்டான், நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்று, நாங்கள் எங்களுடைய கண்ட்ரோலிலே இல்லை. இந்த நாலு கட்டங்களுக்கு பிறகு அவன் மனப்பூர்வமாக வேறு வழி இல்லாமல் அவன் ஒத்துக்கொள்வான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்களை பாவங்களுடைய எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாளை கியாமத்துடைய நாளையில் இப்படியான நிலைகளில் நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பேசுவதற்கும் கேட்பதற்கும் இலகுவாக தெரிகிறது, கியாமத்துடைய காட்சியை அகப்பார்வையால் நாங்கள் அகக்கண்களை கொண்டு முன்னிறுத்தி அந்த நிலையில நான் மாட்டிக்கொண்டா யார் எனக்கு உதவுவா, நான் எப்படி தப்புவேன், நான் எங்க போவேன், அங்க போய் தௌபா செய்ய முடியாது. இந்த நாலு வகையான சாட்சிகள் இருக்குதே, பதிவுகள் இருக்குதே, இதெல்லாத்தையும் மறக்கடிக்க அழிக்க இல்லாமலாக்க ஒரு வழி உண்டு. அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மான், பாசமுள்ள ரஹ்மான், நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், பூமிகளும் மரம் செடிகொடிகளும் வாகனங்களும் வீட்டினுடைய சுவர்களும் ரூம்களும் எந்தெந்த போனின் மூலம் பாவம் செய்தோமா, போனுடைய பார்ட்ஸ்கள் நாளை வந்து சாட்சி சொல்லுவோம். கம்ப்யூட்டர் அல்லாஹ்வுடைய ஒரு நேமத் இது, இதை வைத்து நாங்கள் பாவம் செய்கிறோமா, அதனுடைய ஸ்கிரீனும் கீபோர்டும் அதனுடைய ஒவ்வொரு பொருளும் அதனுடைய பார்ட்ஸ்கள் வந்து சாட்சி சொல்லும், தப்ப முடியாது. ஆனா இரக்கமுள்ள ரஹ்மான் இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி எங்களுக்கு செஞ்சு தந்திருக்கிறார். எல்லாத்தையும் அழிச்சு இல்லாமலாக்கி மறக்கடிக்க வச்சு செய்யறதுக்கு ஒரு வழி அல்லாஹ் தந்திருக்கிறான், அதுதான் தௌபாவுடைய வழி அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள், மன்னிப்பை வேண்டுங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நல்லவர்களாக மாறுங்கள். அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகி திருந்தி மாறி நல்லவர்களாக ஆகிட்டா எங்களோட முன்னால் உள்ள பாவத்துக்கும் நன்மையை தாரத்துக்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். சுபஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, உண்மையான தௌபா செய்வோம் என்றிருந்தால் ஏடுகளுள்ளதை அல்லா அழிப்பான், மலக்குகளுக்கு மரக்கடிக்க செய்திருவான், பூமிகளுக்கும் மரம் செடி கொடிகளுக்கும் அல்லா மரக்கடிக்க செய்திருவான். உறுப்புகள் சாட்சி சொல்ல வேண்டிய நிலையே வராது, அது மரக்கடிக்கப்பட்டு விடும். அல்லாவுடைய உத்தரவு ஓடர் வராது அதுக்கு. எனவே தௌபா என்பது வெறும் நோன்பிலே 27 வந்தால் அதற்கு தௌபா சொல்லித்தர நாங்க வாயால தௌபா சொல்றது இது அல்ல தௌபா. நோன்பு 27 வரும் வரைக்கும் தௌபாவுக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த நேரத்தில் உடனே நாங்க தௌபா செய்யலாம். இன்று இரவு தூங்கமுன்றி நாங்க எல்லோரும் தௌபா செய்து விட்டு தூங்க வேண்டும். அபூதாவுடைய ஹதீஸ்ல வருகிறது, அடியான் பாவம் செய்த பிறகு மனவேதனைப்படுகிறான், நான் இவ்வளவு அசிங்கமான ஒரு வேலையை செஞ்சிட்டனே, பாவத்தை செஞ்சிட்டனே, இந்த இடத்துக்கு போயிட்டனே, இந்த காரியத்தை செஞ்சிட்டனே, என்ன செய்யறது, என்ன செய்கிறான், எங்க போகவன், லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து தப்பி உன்னிடத்துல தான் ஓடி வரும், எங்க ஓடணும், அல்லாஹ் அல்லாத இல்லாத ஒரு இடத்தை சொல்லுங்க நாங்க போறதுக்கு, அல்லாஹ் இல்லாத ஒரு இடம் ஒரு காலம் சொல்லுங்க நாங்க போறதுக்கு, எங்க போறது. தூங்கும் போது ஓதுற துவாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுத்தந்தான், லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக, யா அல்லாஹ் உன்னிடமிருந்து தப்பி விரண்டு திரும்ப ரிட்டன் உன்னிடத்தான் ஓடி வரும், உன்னிடத்திலிருந்து தப்பி நாங்க எங்க போகிறோம், அல்லாஹ் நீ பார்க்காத ஒரு இருள் இருக்குதா, உனக்கு பார்க்க முடியாத உன்னுடைய அறிவுல இல்லாத ஒரு தனிமை ஒன்று இருக்குதா, நீ இல்லாத உன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு இடம் இருக்குதா, எங்க போகலாம். யாரு அபூதாவுதுடைய ஹதீஸ்ல வருகிறது, அடியான் மன் அஸ்னப ஜம்பன் ஒரு பாவத்தை செஞ்சிட்டார், கவலைப்படுறார், இப்ப உடனே உது எடுக்கிறார், என் இறக்கமுள்ள ரஹ்மான் அவன் மன்னிப்பான் மன்னிப்பான் என்பதை நம்பி ரெண்டு ரக்காத்து சலாத்து தௌபா தொழுதுட்டு என்ன உணர்வுல தொழுகிறாரு, நான் ஒரு குத்தவாளி வந்திருக்கிறேன் அல்லாஹ், நான் ஒரு தவறு செய்த பாவி வந்திருக்கிறேன் அல்லாஹ் என்று தொழுகிறாரு. தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறாரு, அல்லாஹ் பாவத்தையும் மன்னிச்சு இறக்கப்பட்டு நன்மையையும் கொடுக்கிறார். எந்த அளவு ஹதீஸ்ல வருகுதுண்டா தௌபாவால அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான்டா, சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், வல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அபுதிஹி, ஒரு அடியான் தௌபா செய்யறதுனால அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான்டா, மின் அஹதிக்கும் கான அலா ராஹிலதிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது, ஒரு ஒட்டகத்துல பாலைவனத்துல பிரயாணத்துல போறார், சரியான களைப்புல டயர்ட்ல ஒட்டகத்திலிருந்து இறங்கி அவர் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறார், இதற்கிடையில எழும்பி பார்த்தா ஒட்டகத்துலதான் உடுப்பு துணிமணி சாமான் பணம் உணவு குடிபானம் எல்லாமே ஒட்டகத்துல தான் இருக்கு, எழும்பி பார்த்தா பாலைவனத்துல ஒட்டகத்தை காணும், ஒட்டகத்தை காணாம், அலைஹா தஆமுஹு வ ஷராபுஹு, அவருடைய உணவு சாப்பாடு எல்லாமே அதுலதான். இப்ப பாக்குறாரு பாக்குறாரு ஒட்டகம் தெரியுதில்லை, இப்ப முடிவெடுக்கிறாரு அவ்வளவுதான் நான் நீண்ட வாழ்க்கை முடிஞ்சுப்பேன், நடக்க இயலாது போக இயலாது, கடினமான சூடு தாகம் பசி எதுவும் இல்லை, இப்ப அப்படியே நான் அவ்வளவுதான் நிராசையாகி நம்பிக்கை இழந்து திரும்ப கண்ணை பொத்தி அப்படியே சாய்றார். தூங்கினவர் கொஞ்ச நேரத்துல கண்ணை விழிச்சு பார்த்தா முன்னால ஒட்டகம் நிக்குது, தூங்கினவர் எழுப்பி பார்த்தா போன ஒட்டகம் வந்து நிக்குது. இப்ப தன்னுடைய சந்தோஷத்துல சொல்றாரு, மின் சித்தத்தில் ஃபர்ஹி அல்லாஹும்மா அந்த அபுதீவான ரப்புக், யாவா நீ ஏண்ட அடிமை நான் உண்ட ரப்பு என்று சொல்லி சந்தோஷத்துல வாய் நாவு பிறண்டு வார்த்தையை மாத்தி நான் அடிமை நீ ஏண்ட ரப்புன்னு சொல்றதுக்கு பாரமாக யாருவா நீ ஏண்ட அடிமை நான் உண்ட ரப்புன்னு சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷத்துல என்ன பேசுறன்றத விளங்காம அஹ்த அமின் சித்தத்தில் ஃபரஹ், கடினமான அவருடைய சந்தோஷத்தில் அவர் தவறு செய்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அடியான் அந்த ஒட்டகம் திரும்ப கடச்ச நேரம் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அதை விடவும் அல்லாஹ் பாவம் செய்த ஒரு அடியான் திரும்ப வந்து தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறார். தன்னுடைய அடியான் போறான், நரகத்தின் வழியில போறான், பாவத்தில வழியில போறான், அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு ஏற்பாடுகளை செய்யறான், அவன் திரும்ப வரணும் என்பதற்காக, நல்ல வழியில வரணும் என்பதற்காக. நான் அவனை அரவணைச்சுக் கொள்ளணும், அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை. இந்த அடியானுக்கு ஒட்டகம் இல்லாட்டி அவ்வளவுதான் அவருக்கு ஆபத்து. அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை இந்த அடியான் திரும்ப வந்தரும் தௌபா செய்யணும் என்று. அல்லாவுக்கு எந்த இழப்பும் நஷ்டமும் இல்லை. ஆனால் அடியார்களோட உள்ள அளவில் அளவு கடந்த அந்த பாசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ் என்னுடைய அடியான் திரும்ப வரும் என்று எதிர்பார்க்க, அந்த அடியான் வந்து தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எனவே குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், நபி இபாதி, நபியே நீங்கள் என்ற அடியார்களுக்கு சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூர் ரஹீம், நான் அவர்களை மிகவும் நிச்சயமாக மிகவும் மன்னிப்பவனாகவும் மிகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்குகிறேன் என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்படி சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, தௌபாண்டா நாங்க எங்கட எங்கட மைண்ட்ல உள்ள அதனுடைய பிக்சரை வேற. தௌபாண்டா நோன்பு வரணும், 27 வரணும், சிலோன்ல இருந்து யாராவது அதற்கு வரணும், வந்து தௌபா நிகழ்ச்சி ப்ரோக்ராம் போட்டு 8:30 to 9 வர, 1 மணியிலிருந்து 1:30 வர தௌபா நடக்கும் சொல்லி ப்ரோக்ராம் நிர்வாகம் முடிவு செஞ்சு இப்ப ஹதரத்து சொல்ல நாங்க ஆமீன் சொல்ல இதுதான் தௌபான்னு நாங்க நினைக்கிறோம். அது அதுவும் தௌபா தான். உள்ளத்தால நாங்க அல்லாஹ்விடத்துல ஒன்று சேர்ந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ்விடத்துல தௌபாவாக அமையும் என்பது சந்தேகம் இல்லை. அதுதான் தௌபா என்பது இல்லை. தௌபான்றது அவரவருடைய குற்றத்தை உணர்ந்து நான் என்ன தவறு செய்தேன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு உணர்ந்து அல்லாஹ் இடத்துல போகணும். யாரும் எப்பையும் தௌபா செய்யலாம். அதனால ஷைத்தான் ஒரு உணர்வை போடுவான், இப்ப தௌபா செஞ்சுட்டு மறுக பாவம் செஞ்சா அதனால தௌபா செய்ய தேவையில்லை, பிறகு பார்ப்போம், ஒரு டைம் வரட்டும், ஒரே அடியா தௌபா செய்யும். வானாண்டு சொல்ல மாட்டான், நல்லா கவனிக்குது. சைத்தானுடைய உள ரீதியாக மன ரீதியாக அவன் தாக்குற அட்டாக் பண்ற அவனுடைய ஆயுதங்கள் இருக்கு. அதில் ஒன்று என்னண்டா, அவன் நல்ல ஐடியா தருவான், சொல்லுவான் தௌபா செய்யணும். வானாண்டு சொன்னா கேட்க மாட்டான், கேட்க மாட்டோம் நான், வானாண்டு சொல்ல மாட்டான், தௌபா செய்யணும், ஒரே அடியா செய்யணும். வார வருஷம் ஏப்ரல் உம்ராவுக்கு போயிட்டு அல்ல இன்ஷால்ல அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதோட அதோட நான் தௌபா செய்யணும். அப்ப அதை பிற்படுத்தி போடுவான். என்னமோ இவருக்கு வார வருஷம் ஏப்ரல் உம்ரா போகும் வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பது யாரோ கேரண்டி எழுதி கொடுத்திருக்கிற மாதிரி அவன் அப்படியான உணர்வை கொண்டிருக்கான். எனவே நாம சொல்லணும் இல்லை, நான் இன்றைக்கு மூத்தாகலாம், நாளைக்கு நான் இல்லாமல் இருக்கலாம், நான் அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு சுத்தவாளியாக நான் இங்கே தூங்கணும். தௌபா தௌபா செய்யறதுனால ஷைத்தான் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைக்கிறான். எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி பிளான் பண்ணி அவன் திட்டம் போட்டு ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறான் தெரியுமா? ஒரு பாவத்தை உத்தர செய்ய வைக்கணும்னா அவன் திடீர்னு ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறது இல்லை, திடீர்னு நடந்துருச்சுன்றது இல்லை, 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அவன் அதுக்குரிய வேலைகளை லேசு லேசா செஞ்சு பார்க்க வச்சு பேச வச்சு மிஸ்கால் வந்துச்சு, மிஸ்கால் வர வச்சு திரும்ப அடிச்சு பார்த்தா பார்த்தா அழகான குரல் உண்டு. இப்படி அது மிஸ்கால் இல்ல விஷ்கோல், அது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வாரம். இப்படி உதாரணத்துக்கு சொல்றோம், இப்ப ஷைத்தானுடைய புல் 5 வருஷம் திட்டம் போட்டு பாவத்தை செஞ்சார், இவர் எல்லா இடத்துல போய் ஒரு 10 நிமிஷம் தொழுதுட்டு தௌபா செய்யறாரு, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சு மறந்து ஏற்றிலிருந்து அழிச்சு மலக்குமார்களுக்கு மறக்கடிச்சு உறுப்புகளுக்கு மறக்கடிச்சு அல்லாஹ் இவன் தௌபாவுக்கு நன்மையின் கூடுதலா எழுதி உடனே இவன் ஷைத்தான் மண்ணை வாரி கொண்டு அவன் ஒப்பாரி வைக்கிறான். எனவே ஷைத்தான் எங்களுடைய விரோதி, எப்பையும் ஷைத்தானோட நாங்க ஃபைட் பண்ணணும். குர்ஆனுடைய ஆயத்தை பாருங்க, சூரா ஃபாத்திர்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களோட விரோதி, அவனை நீங்க விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்க. விரோதின்ற ஒரு மெசேஜ், ஒரு தகவல் அல்லாஹ் தந்துட்டு பிறகு ஒரு ஆர்டர் உண்டு அல்லாஹ் போடுறான். என்ன ஆர்டர்ண்டா? அவனை நீங்க விரோதி ஆக்கிக்கொள்ளுங்க, அவனோட ஃபைட் பண்ணுங்க, அவனோட உரசுங்க, சண்டை பிடிங்க, முட்டுங்க, மோதுங்க, அவனுக்கு எப்பயும் எகெயின்ஸ்டா நடங்க நீங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த வசனம். எனவே ஷைத்தான் எங்களை பாவத்துடைய வழியில கொண்டு போக பாக்குறான்டா, நாங்க உடனே உஷாராகிறோம், இல்ல நான் போக மாட்டேன், இல்ல நான் பேச மாட்டேன், இந்த நம்பரை இந்த இது போன்ல உள்ள எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணுவேன், இதுல உள்ள இந்த எல்லா சைடையும் நான், எல்லா இதையும் நான் அழிச்சு இல்லாமல் ஆக்கிடுவேன். இப்ப பாவத்திலிருந்து தௌபா செய்யறது இருக்குது. இந்த ரெண்டு வசனத்திலையும் இதுலையும் பாருங்க, வமன் தாப தௌபா செய்தரா, யாரு தௌபா செய்கிறாரோ என்று நிக்கல, வாமில சாலிஹான், தௌபாவுடைய அந்த உண்மையான தௌபாவுடைய வெளிப்பாடு என்னன்னா, தௌபாவோட அவருடைய வாழ்க்கை மாறிடும், தௌபாவோட அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றம். யாரு யார தௌபா எவ்வளவு ஏற்ற முடியாததாக இருக்குதோ, அல்லாஹ்விடத்துல கபூல் ஆகுதோ, அவர் அவ்வளவு வாழ்க்கையில மாற்றம் உள்ளவராக இருப்பார். இதுக்கு முன்னால் உள்ள வசனத்திலையும் பாருங்க, தாப வ ஆமன வ ஆமில அமலன் சாலிஹான், தௌபா செய்து அமல் செய்து சாலிஹான அமல்களை செய்கிறவராக இருக்கிறாரோ என்ற தௌபாவுடன் இந்த விஷயங்கள் வருது. எனவே இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், தௌபா ஒரு பாவத்திலிருந்து தௌபான்றது, அது அடியார்களுடைய ஹக்குகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தா, பள்ளி சொத்தை அபகரிச்சிருக்கிறார், பொது சொத்தை இல்ல ஏதாவது தவறு செய்திருக்கிறார், ஒரு ஆளுடைய நபருடைய சொத்துல ஏதாவது தவறுகள் செய்திருக்கிறார், இந்த இதுக்கு இப்ப அல்லாட்ட தௌபா செஞ்சு சரி வராது. முதலாவது அவரோட போய் அவர்த்த மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கணும், அதை பேசி கிளியர் பண்ணணும், அதை ஏதாவது கொடுக்கிறதோ மன்னிப்போ அல்லது மன்னிக்க வைக்கிறதோ அல்லது அதை பேசி ஒரு சுலு ஒரு நியாயமான தீர்ப்புக்கு வந்து, சரி நான் ஒரு 50 தாரன் 50 நீங்க மன்னிக்கிறீங்க, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து, அல்லது அதுக்கு பகரமா இதை தாரன், ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து அவரோட ஒரு தீர்ப்புக்கு வரணும். முதல் விஷயம். இரண்டாவது, அந்த பாவம் அடியார்களோடு சம்பந்தப்பட்டதாக இல்லை, அல்லாவோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தா அந்த பாவத்தை விட வேண்டும், பாவத்தை விட வேண்டும், பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விடணும், பாவத்தையும் விடணும், பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட வேண்டும், பாவத்துக்கு எதாவது காரணமா இருக்குது அதெல்லாம் விடணும். போன்ல ஒரு நம்பர் இருக்குது, அதனால நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஒரு பெண்ணோட பேசிக் கொண்டிருக்கிறேன், பெண்ணையும் விடுவேன், போன்ல உள்ள நம்பரையும் டெலிட் பண்ணுவேன், எல்லா கனெக்ஷனையும் விடுவேன், அந்த இடத்துக்கு போறதையும் விடுவேன், அவள் கோவிச்சால் என்ன, அவன் கோவிச்சால் என்ன, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கோவிச்சு கொள்ளட்டும். இந்த இடத்துல கோவிச்சு கொள்றது அல்லாஹிடத்தில் இபாதத். அல்லாஹ சந்தோஷப்படுத்த நான் கோவிக்கிறேன் அவனோட, அல்லாஹ சந்தோஷப்படுத்த அவளோட கோவிச்சு கொள்றேன், கனெக்ஷனை நான் ஃபுல்லா துண்டிக்கிறேன், இது இபாதத். இந்த கோபம் பாவத்தை விடவும் வேண்டும், பாவத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் துணிஞ்சு விட வேண்டும், அல்லாஹ் உதவி செய்வான். இரண்டாவது, பாவம் செய்தோமே என்று கவலைப்பட வேண்டும், கை செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த பாவத்தை இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும். உறுதி எடுக்கிறார், அதை மீறி மருத பாவம் நடக்குது, மருத தௌபா செய்வார். எவ்வளவும் தௌபா செய்யலாம், திரும்ப திரும்ப தௌபா செய்ய வேண்டும். தௌபா செஞ்சு செஞ்சு சைத்தான எங்கள்கிட்ட இருந்து நிராசையாக்கணும், எங்க வாழ்க்கை அப்படியே மாறணும் என்பதுதான் இந்த ஆயத்துல ரெண்டு வசனத்திலையும், தாபவ ஆமனவ அமில அமலன் சாலிஹான், தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமலுடையவராக ஆகிறாரு, அமலன் சாலிஹான். அடுத்த ஆயத்திலையும், ஒமன் தாப வாமில சாலிஹான், தௌபா செய்கிறார் அதோட அமல் செய்கிறார், அவருடைய வாழ்க்கை மாறுது. எனவே மனிதனுடைய தொடர்புகள் சீராக வேண்டும், நல்ல தொடர்புகள் உண்டாக வேண்டும். பாவத்தை விடுறது என்பது அது மனதால நாங்கள் போராடணும், சும்மா பயான கேட்டதுக்கு சரி வராது, சும்மா நியத்து வச்சதுக்கு சரி வராது. நான் ஏன் இந்த பாவத்தை செய்றேன், பாவத்தை செய்யாட்டி என்ன நான் மௌத்தாகிடுவேனா, செய்யாம இருந்தா ஏன் எனக்கு இயலாது, நான் என்ன இதை இதை விடுறதுல எனக்கு இதை கூட எனக்கு விடுதலாதா, இவ்வளவு நான் பயான் கேட்கிறேன், இவ்வளவு நான் வயசாகிட்டேன், இவ்வளவு நான் இதாகிட்டேன், இதை விடுறதுக்கு எனக்கு முடியாது, நான் யார், எனக்கு அந்த அளவு நான் வீக்கானவனா, இல்ல எனக்கு முடியும் என்று மனதோட நாங்கள் போராடி பாவத்தை நான் விடுவேன் என்ற முடிவெடுக்கணும். பாவத்தினுடைய விளைவுகளை யோசிக்கணும். உலகத்திலேயே அல்லாஹத்தாலா பாவத்தினுடைய விளைவுகளை, கெட்ட விளைவுகளை உண்டாக்குவான் என்பதை நாங்கள் உணரணும். பாவத்தை செஞ்சுட்டு அதை பத்தி கவலை இல்லாம இருக்கிறது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு நிலம். நாங்கள் அல்லா இடத்துல அந்த நிலைமை வராம அல்லா இடத்துல கேட்கணும். பாவத்தை செஞ்சுட்டு கவலை இல்லாம இருக்கிறார், பாவத்தை பத்தியே பயம் இல்லாம இருக்கிறார். இது என்னோட உள்ளம் கல் நெஞ்சமாகிருச்சோ என்பதற்கு அறிகுறி. எனவே பாவத்தை பத்தி பயந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹத்தாலா தரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்கிக் கொள்ளும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சுக் கொள்றேன். இமாம் ஷோபா ரஹிமஹுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர்களில் ஒருவராக இருந்தாங்க. இமாம் புகாரிக்கெல்லாம் முன்னால காலத்தில் இருந்த ஹதீஸ் கலை மேதைகளில் உள்ளவர்கள். இவர்களுடைய காலத்துல இவங்க ஹதீஸ் பாடம் நடத்தும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் ஹதீஸ் பாடத்தில் வந்து உட்கார்வாங்க. இவங்க ஒருமுறை ஹதீஸ் பாடம் நடத்திட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க, குதிரையில வருவாங்க, ஹதீஸ் பாடம் நடத்திட்டு போவாங்க. அந்த பகுதியில இருந்த ஒரு மோசமான பழக்கமுடைய, குடிப்பழக்கம் இருந்த ஒரு ஆள் அப்துல்லா இப்னு மஸ்லமா, பேர் என்னது, அப்துல்லா இப்னு மஸ்லமா அல் கஅனபி அவரோட பேர். இவங்க போறாங்க, அவர் இடையில நின்று சொன்னாரு, ஊருக்கே ஹதீஸ் பயான் செய்ற, எனக்கும் ஹதீஸ் சொல்லு அப்படின்னு ஒரு ஜாதி டைப்ல, கனங்கார டைப்ல, ரவுடி டைப்ல அவர் அப்படியான ஆளும் தான். அவர் கேட்டார், இமாம் ஷாபி ரஹ்மஹுல்லா சொன்னாங்க, மா அன்த மின் அஸ்ஹாபில் ஹதீஸ் ஃப உஹத்திதுக, நான் உனக்கு ஹதீஸ் சொல்றதுக்கு நீ ஹதீஸ கேட்கறதுக்கு தகுதியான ஆக்கல்ல உள்ளவனாக இல்ல, நீ ஹதீஸுக்கு தகுதியானவனாக இல்ல, நீ அந்த நிலையில இல்ல. நீ அவரு கத்தி எடுத்தார், து ஹத்திதுனி அவ் உஜர்ரிஹுக, ஹதீஸ சொல்றயா அல்லது கத்தியால குத்தவா, அந்த ஒரு ஜாதி ரவுடித்தனமா கேட்கிறார். இமாம் ஷாபா ரஹிமஹுல்லா சொன்னாங்க, ஹத்தத்தனா மன்சூரும், என்னுடைய உஸ்தாது மன்சூர், இமாம் மன்சூர் அவர்கள் எனக்கு, அன் ரிபிஈ, இமாம் ரிபிஈ ரஹிமஹுல்லாவிடம் இருந்து, அவர்கள் அப்துல்லா பின் மசூத் அல் பத்ரியிடம் இருந்து, அபி மசூத் அல் பத்ரியிடம் இருந்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொன்னார்கள், நிதாலம் தஸ்தஹி ஃபத்னா மா ஷிஇத, நீ வெக்கம் கெட்டவனாக இருந்தால், வெக்கம் கூச்சம் இல்லாதவனாக இருந்தால், நீ நினைத்ததை செய்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்ற ஹதீஸை சொல்லிட்டு அவங்க குதிரையுடைய கடிவாளத்தை எடுத்துட்டு போயிட்டான். இந்த ஹதீஸை கேட்டதும் அவருடைய உள்ளத்தில் அவர் யோசிக்கிறாரோ, இந்த ஹதீஸை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா, நீ வெக்கம் கெட்டவனாக இருந்தா நினைச்சதை செஞ்சுக்கோ, அப்ப நான் நினைச்சபடி நடக்கிறேன், நான் வெக்கம் கெட்டவனா, நான் வெக்கம் இல்லாதவனா என்று அவரோட உள்ளத்துல ஒரு உறுத்தல். இமாம் ஷாபா ரஹிமஹுல்லா போற வழியில இவருக்காக துவா செஞ்சு கொண்டு போறான். இவர் திரும்ப போனாரு, இமாம் ஷாபா இடத்துல போய் சொன்னாரு, நான் ஹதீஸ படிக்கணும், எனக்கு ஹதீஸ் படிச்சுட்டாங்க. இவர் திருந்திர முடிவு எடுத்துட்டாரு. இவருடைய கூட்டாளிமார்கள் எல்லாம் குடிகாரர்கள், குடி பழக்கம் உள்ளவங்க, வீட்டுல உம்மட முன்னால வந்து கூட்டாளிமார்களை கூட்டிட்டு வந்து குடிப்பார், தாய் அழுவாங்க. இப்ப ஹதீஸ படிக்கணும்னு சொன்னாரு. இமாம் ஷாபா ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க, நீ ஊரை விட்டு போ, முதலாவது இந்த ஊர்ல இருந்தா திருந்துறது கஷ்டம், நீ கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு வெளியே போ. எங்க போக, இமாம் மாலிக்கடத்தில் அனுப்பினாங்க மதீனாவுக்கு. இமாம் மாலிக்கடத்துல மதீனாவுல போய் தங்கி ஹதீஸ படிச்சுட்டு வந்தார். இங்க வரும்போது இமாம் ஷாபா ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயிட்டான். இந்த அப்துல்லா பின் மஸ்லமா அல் கானபி அவர் இப்படிப்பட்ட தௌபா செய்தார்ந்தா, அவர் முழுக்க திருந்தி இமாம் மாலிக்கடத்துல ஹதீஸ படிச்சு பின்னால காலத்துல இமாம் ஷாபாவுடைய இடத்திலிருந்து ஹதீஸ் பாடம் நடத்துகின்றவராக மாறினார். இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக மாறினார். புகாரி ஷரீஃபை நீங்க எடுத்து பார்த்தா ஹத்தசனா அப்துல்லா இப்னு மஸ்லமா அந்த இமாம் புகாரி சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு மஸ்லமா சொன்னாங்கன்னு ஹதீஸ் சொல்லுவாங்க. முஸ்லிம் ஷரீஃப் எடுத்தீங்கன்னா எனக்கு இமாம் கானபி ஹதீஸ் சொன்னாங்க, ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. இந்த கானபின்றா யாருன்னா இந்த அப்துல்லா இப்னு மஸ்லமா. இமாம் புகாரியுடைய முஸ்லிமுடைய உஸ்தாதாக மாறினாரு. குடிப்பழக்கத்தில் இருந்த அந்த மாதிரியான உத்தர் 14 அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட தௌபா இப்படித்தான் இருக்கும். எங்கட தௌபா அது ஒரு மனத்தோட போராடுகின்ற ஒரு போராட்டம். நாங்க முடிவெடுத்து எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி நான் ஒரு நல்லவனாக வாழ்ந்து காட்டும், நான் நல்ல ஒரு பக்குவமான ஆளாக இருக்கணும் என்ற முடிவு செஞ்சா நிச்சயம் சத்தியம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அது அவரா இப்படி ஆகித்தாரு, இவரா இன்றைக்கு இப்படி இருக்கிறாரு என்று உலகம் பார்க்குகின்ற விதத்தில் உலகத்துக்கு காட்டுறதுக்கு அல்ல, நாம் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். அதைத்தான் இந்த குரானுடைய இந்த ரெண்டு வசனமும் இபாதுர் ரஹ்மானுடைய 11வது சிபத்தாக சொல்லி காட்டுது. தௌபா செய்து தௌபாவோட நிக்கிறவங்க இல்ல, வெறும் பேச்சளவுல வார்த்தை அளவுல தௌபா அல்ல, உள்ள ரீதியாக மன ரீதியாக தௌபா செய்து பாவங்களிலிருந்து மீண்டு அவர்கள் சாலிஹான அமலுடையவர்களாக மாறுவது. அந்த சாலிஹான அமலுடைய சைடு அவர் புடிச்சு கொண்டார்னா பாவத்துடைய சைடு இல்லாம போயிடும். தௌபா செஞ்சு சும்மா இருக்கிறார், திரும்ப திரும்ப அந்த பாவத்துடைய கனெக்ஷன், பாவத்தினுடைய சம்பந்தங்கள், பாவத்துடைய காரணங்கள் அதுகளோட தொடர்பு வச்சு கொண்டிருக்கிறார், அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப அவர் பாவம் நடந்து கொண்டிருக்கும். அந்த இடத்தையே மாற்றணும், பாவத்தை விடுவோம், பாவத்தை விடுறதுக்காக ஊரை விடணுமா ஊரையே விடுவோம், அதான் ஹிஜ்ரத். பாவத்தை செய்ய மாட்டோம், பாவத்தை விடுறதுக்காக ரூமை விடணுமா ரூமை விடுவோம், இந்த ரூமில் இருக்க மாட்டேன். பாவத்தை வெறுக்கிறது இபாதத், பாவத்தை வெறுக்கிறது இபாதத், பாவத்துடையவர்களை வெறுக்கிறது இபாதத். பாவத்தை விடுவோம், அதுக்காக ஊரை விடுறதோ நாட்டை விடுறதோ எதையும் விடுறது அதுவும் இபாதத். எனவே புகாரியுடைய ஹதீஸ் அல் முஹாஜிர் மன் ஹஜர மான அல்லாஹ்வான், முஹாஜிர்னா ஹிஜ்ரத் செய்றவர். அல் முஹாஜிர் உண்மையான முஹாஜிர், உண்மையாக ஹிஜ்ரத் செய்பவர். மன் ஹஜர மான அல்லாஹ்வான், அல்லாஹ் தடுத்த, அல்லாஹு தஆலா வெறுத்த தடுத்த காரியங்களை யார் தடுத்து வாழுகிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர், உண்மையான ஹிஜ்ரத் செய்கின்றவர். ஏண்டா ஹிஜ்ரத்துடைய நோக்கமே என்னதான்டா, இந்த இடத்துல தீனை செயல்படுத்த தீனின்படி நடக்க இயலாது, பாவங்களுடைய சூழல், எனவே நான் ஹிஜ்ரத் செய்யறோம், அதான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது எதுக்குன்னு கேட்டா பாவத்தை விடுறதுக்காக தான் ஹிஜ்ரத். எனவே ஒருவர் ஹிஜ்ரத்து போயும் ஊரை விட்டு ஊர் மாறியும் பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார், அவர் ஹிஜ்ரத்துல வேலை இல்லை. ஒருவர் பாவத்தை விடுறார், அதான் உண்மையான ஹிஜ்ரத். எனவே புகாரியுடைய கிதாபுல் ஈமான்ல ஆரம்ப பகுதியில் இந்த ஹதீஸ் வருது, நீங்க பார்க்கலாம். அல் முஹாஜிரு உண்மையான முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்பவர் யார் என்றால் மன் ஹஜர மான அல்லாஹ் அன்ஹு, அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வெறுத்து ஒதுங்கி வாழுகின்றவர் தான் உண்மையான முஹாஜிர். எனவே பாவத்தை விடுகின்ற விடயத்துல அவர் அவர் நாங்கள் தான் என்னென்ன பலகீனங்கள், என்னென்ன பாவங்கள் எனக்கு இருக்குது, என்ன காரணத்தினால் இந்த பாவங்கள் இருக்குது, யார் யாரோட சேர்றதுனால, எங்கெங்க போறதுனால, என்னென்ன விஷயங்களை நான் பாவிக்கிறதுனால, என்னென்ன காரணங்களால நான் பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்து, உதாரணமாக நான் இன்டர்நெட் மூலமாக பாவம் செய்கிறேன், அப்ப இன்டர்நெட்ட நான் தனிமையில ரூம்ல பாவிக்கிறதுனால பாவம் நடக்குது, நான் ரூம்ல தனியா பாவிக்க மாட்டேன், ஹோல்ல வச்சுதான் இன்டர்நெட்ட பாவி பண்ணிருக்கு. பிறகு அப்ப இன்டர்நெட்டுனால நான் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன, அது தனிமையில ஒருத்தருக்கும் தெரியாம இருக்கிறதுனாலதான் தவிர நடக்குது. அப்ப நான் என்னென்ன பாவத்துக்கான காரணங்கள் இருக்குதோ அவைகளை நாங்க விடணும், எங்களோட பிள்ளைகள் அப்படியான காரணங்கள் இருந்து பாதுகாக்கணும், அதுக்கு பாதுகாப்பான மாற்று வழிகளை நாங்க ஏற்பாடுகள் செய்யணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நாங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இன்று நினைங்க, நான் அல்லாஹ் இடத்துல உலு செய்து தௌபா செய்து, நான் எப்போ யாருக்கு மூத்தோரும் யாருக்கு தெரியும், நாங்கள் எப்பையும் பாவத்திலிருந்து தௌபா செய்து மௌத்துக்கு ரெடியாக தயாராக இருக்கணும். அதனால நாங்க இன்று இபாதுர் ரஹ்மானுடைய சிஃபத்து படித்தோம், 11வது சிஃபத்து. அவங்க தௌபாவுடையவர்களாக இருப்பாங்க, தௌபாவுடைய அந்த சிஃபத் அவங்களிடத்தில் இருக்கும். அதனால ஒருவேளை தவறு செய்ய மாட்டாங்க, தவறு செஞ்சிட்டாலும் நான் அபூதாவுடைய ஹதீஸ் உங்களுக்கு சொன்னேன் வந்து, தவறு நடந்துட்டாலும் உடனே போய் இந்த தவறு நான் செஞ்சிட்டனே, இப்படி மடக்கணமா நடந்துட்டனே, ஐயோ இந்த தவறை செஞ்சிட்டனே என்று கை செய்தப்பட்டு என்ன செய்வார் அவரு? அடுத்த ஆட்கள்கிட்ட போய் சொல்லிக் கொண்டு திரியறதல்ல, யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, மூணாவது ஆள்கிட்ட சொல்ல தேவையில்ல, யார்கிட்ட சொல்றதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த பாவத்தை அல்லாட்ட சொல்லி ஒத்துக்கொண்டு சுஜூதுல விழுந்து ரெண்டு ரக்காத்து சலாத்து தௌபா தொழுது யார் தௌபா செய்கிறாரோ அல்லாஹ் பாவத்தையும் மன்னிச்சு அவருக்கு நன்மையையும் கொடுக்கணும். உண்மையான தௌபாவாக இருந்தா செயலேற்ற மலக்குமார்கள் அந்த இடம் அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் எல்லாம் மறக்கடிக்க செய்துறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட உண்மையான தௌபா உடையவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வத்தாலா எம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானா. ஜஸாகுமுல்லாஹு கைர். அடுத்து அல் குர்ஆனுடைய தஃப்ஸீர்ல நாம அறிவியல் அடிப்படையில பார்க்கக்கூடிய விடயங்கள்ல இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம், குர்ஆன் அருளப்பட்ட காலங்கள்ல வந்து எப்படியான காலம் என்றால், வானவியல் இந்த அடிப்படையில மக்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்ததுண்டா? குர்ஆன் அருளப்பட்ட பிறகு கூட யூனான் கிரேக்க தத்துவ வானவியல் சாஸ்திர கலையிலே யூனானில் இருந்த கிரேக்கர்கள்தான் வானவியல் துறையிலே முதலாவது ஈடுபட்டார்கள். அஸ்ட்ரோனமி என்ற அந்த வானவியல் துறையில் ஈடுபட்டவர்கள் யூனான் பகுதியை சேர்ந்த கிரேக்கத்தியவர்கள் தான் முதலிலே இந்த துறையில் ஈடுபட்டார்கள். பிறகு ஸ்பெயினிலே உள்ளவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த வானவியல் ரீதியாக மக்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்ததென்றால், இந்த நட்சத்திரங்களும் சூரியனும் இந்த எல்லாமே வானத்தில் தொங்க வைக்கப்பட்டிருக்குது. பார்வைக்கு அப்படிதான் விளங்குது, எல்லாம் வானத்தில் அப்படியே ஃபிட் பண்ணி வச்சிருக்குது, அல்லது தொங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லது வானத்துல அப்படி ஒட்டி வச்சிருக்குது என்ற நம்பிக்கையில தான் அல் குர்ஆன் அருளப்பட்ட காலங்களில் இதை பற்றி நம்பி வந்தான். 17வது நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு பிறகு வானவியல் ஆய்வாளர்கள் இந்த இதுவெல்லாம் வானத்துல தொங்கிக் கொண்டு அல்ல, சுத்திக் கொண்டிருக்குது, இதெல்லாம் சுத்தி கொண்டிருக்குது, ஒவ்வொன்றுமே சுத்துது என்ற கருத்தை முன்வச்சது வானவியல் ஆய்வாளர்கள். அதை தீர்மானிச்சது 17வது நூற்றாண்டுல. அல் குர்ஆன் அருளப்பட்டது 8வது நூற்றாண்டுல, 7வது நூற்றாண்டுல கிபி 570ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. கிபி 610ல் அவங்களுக்கு நுபுவத்து கிடைக்குது. கிறிஸ்துக்கு பின்னால 570ல் பிறக்கிறாங்க, 610ல் நுபுவத்து கிடைக்குது. 610க்கு பிறகுதான் குர்ஆன் அருளப்படுகிறது. அப்ப 600க்கும் 700க்கும் இடைப்பட்ட அந்த நூற்றாண்டு 7வது நூற்றாண்டு. இந்த 7வது நூற்றாண்டு அது அருளப்பட்ட இடத்தில் இருந்த மக்கத்து ஹிஜாஜுடைய மக்கள் மிகவும் உலக ரீதியான அறிவியல் அறிவு பொது அறிவு உடையத்திலே அவர்கள் 0 இருந்தார்கள். ஹிஜாஜ் அல்லாத உலக நாடுகளும் இந்த வானவியல் துறையிலே இவைகள் இந்த கோள்களும் இந்த தென்படக்கூடிய நட்சத்திரங்களும் இதுவெல்லாம் வானத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்குது அல்லது தொங்கிக் கொண்டிருக்குது, ஏதோ ஒன்றின் மூலமாக கட்டி தொங்க வைக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு சிந்தனையில தான் அவர்கள் இருந்து வந்தார்கள் நீண்ட காலமாக. இவைகள் வானவியல்லே திறந்த வெளியிலே இவைகள் இந்த மண்டலத்திலே இது சுத்தி கொண்டிருக்கிறது என்ற கருத்தை சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பாக 17வது நூற்றாண்டு காலங்களில் தான் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட கருத்தாக அது அங்கீகரிக்கப்பட்டதற்கு முன்னால சில ஆய்வாளர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட கருத்தாக மாறியது 17வது நூற்றாண்டுல. அப்ப அல் குர்ஆன் 1000 வருடங்களுக்கு முன்பாக அது அருளப்பட்ட காலத்திலேயே இந்த கோள்கள் அனைத்தும் இந்த விண்ணில இருக்குகின்ற அனைத்துமே இது சுத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மைய அல் குர்ஆன் என்றோ சொல்லிவிட்டது. சொன்னது மட்டுமல்ல, அது சொல்லுகின்ற வசனத்தில அதாவது இலக்கிய ரீதியாக மிக அழகான ஒரு தத்துவ ஒரு நுணுக்கத்தோடு அல் குர்ஆன் அதை சொல்லுறத நாங்கள் இன்று அவதானிக்கும் போது இந்த அல் குர்ஆன் மனிதருடைய கற்பனைக்குட்பட்டது அல்ல, இது அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய தெய்வீக வாக்கு என்பதை நாங்கள் உணரலாம். இது யாசின்ல வரக்கூடிய சூரா ஆயத்து வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதற்கென்ற ஒரு இருப்பிடத்தை நோக்கி தஜ்ரி அது போய்கொண்டிருக்கிறது, ரன் ஓடிக்கொண்டிருக்கிறது. தஜ்ரி என்று சொன்னான் இன்னும் அவர்களுக்கு அத்தாட்சி சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கின்றது என்ற பொருள் அவ்வளவு பொருத்தம் அல்ல. இது இன்டர்நெட்ல வெப்சைட்டுகள்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள், இது வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது அல்ல. வஷம்சு தஜ்ரி ஜரா எஜ்ரின ஓடுது, வேகமாக ஸ்பீடா போறதுக்கு தான் தஜ்ரின்னு சொல்றது. லி முஸ்தக்காரின் லஹா அதற்குரிய ஒரு இருப்பிடத்தை ஒரு ஒரு இடத்தை நோக்கி அது போய்கொண்டிருக்கிறது. யாவற்றையும் மிகைத்தவனும் யாவற்றையும் நன்கு அறிந்தவனுமாகிய இறைவனின் அவனுடைய தீர்ப்பாகும் தக்கதீர் அவனுடைய நிர்ணயமாகும் என்று அல் குர்ஆன் சூரா யாசின் இதுல சொல்லுது. இதுல நாங்க பார்க்கிறோம் சூரியன் இந்த 19வது நூற்றாண்டுல புள்ளி விவரமாக சூரியன் எவ்வளவு ஸ்பீடாக போகுது அது போய்கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுறாங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 720,000 கிலோமீட்டர் வேகத்துல 720,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சூரியன் ஒரு அவருக்கு 720,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சூரியன் போய்கொண்டிருக்கிறதுன்றத புள்ளி விவரத்தை 19வது நூற்றாண்டுல எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதாவது இந்த கோள்கள் யாவும் அது சுத்துது என்பதனால அது சுத்தக்கூடிய அந்த போகக்கூடிய நகரக்கூடிய சக்தியில தான் அது ஆகாயத்துல தொங்கிக் கொண்டிருக்கு. பாருங்க இதுல சூரியன் எவ்வளவு ஸ்பீட்ல அது சூரியன் வந்து போய்கொண்டிருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 720,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது. ஒரு நாளைக்கு 17,280,000 17,280,000 கிலோமீட்டர் போகுது. 2,80,000 இது சூரியனுடைய விஷயத்துல சூரா யாசின் சொல்றது. அப்ப 7வது நூற்றாண்டு சொன்னது 17வது நூற்றாண்டு அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இந்த 19வது நூற்றாண்டுல புள்ளியமாக புள்ளி விவரத்தை கூறுறாங்க அந்த ஆயத்திலிருந்து. அதே போல சூரியன் மட்டுமல்ல, அது குர்ஆன் சொல்லுது வானலோகத்திலே உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கோள்களும் சுத்தி கொண்டுதான் இருக்குது. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தவன். இதுல கூட இரவையும் பகலையும், பகலையும் இரவையும் சொல்லல, இரவையும் பகலையும் படைத்தவன். இரவை முற்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ். அதாவது இரவுதான் இருட்டுதான் உலகத்தினுடைய இயற்கை, நேச்சுரலான உலகத்தினுடைய அமைப்பு என்னது பிரபஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. வண்ணஹார் அந்த இருட்டிலிருந்து நட்சத்திரங்கள் மூலமாக பகலை அல்லாஹ் தலை உருவாக்குறான். நட்சத்திர வெளிச்சம் படாட்டி அது படாத பகுதி எல்லாம் முழு யூனிவர்ஸும் எப்படிதான் இருக்குது, இருட்டாதான் இருக்குது. அல்லாஹ் தலை குர்ஆன்ல ஏதாவது ஒன்று முந்தி சொல்றது பிந்தி சொல்றது கூட நுணுக்கம் இருக்குது. நான் ஏற்கனவே அந்த இபாதுர் ரஹ்மானுடைய தஃப்ஸீர்ல நாங்க பார்த்தோம். இங்க பாருங்க, ஹலக்கல்லைல இரவை படைத்தவன், அதுக்கு பிறகு பகலை படைத்தவன், வஷம்ச வல் கமர் இதெல்லாத்தையும் படைத்தவன் அவன் தான். குல்லுன் பி ஃபலக்கின் யஸ்பஹூன், ஓ எல்லாமே அனைத்துமே பி ஃபலக்கின் வானவியலில் வானிலே யஸ்பஹூன் நீந்திக் கொண்டிருக்குகின்றது. குல்லுன் பி ஃபலக்கின் யஸ்பஹூன் நீந்திக் கொண்டிருக்குகின்றது. இந்த சபஹ யஸ்பஹன் சொன்னாலே ஸ்விம்மிங் பண்றதுன்னு சொல்றது. அப்ப இது எல்லாமே நீந்தி கொண்டிருக்கிறது. ஏன் சொல்றாங்க அல்லாஹு தாலா, எப்படி தண்ணில ஒருவன் மிதந்து கொண்டிருக்கிறான், நீயும் போது அவன் தண்ணில மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி இவை அனைத்துமே ஆகாயத்துல மிதந்து கொண்டு சுத்தி கொண்டிருக்குது. குள்ளுன் பி பலக்கின் இந்த வசனத்தை பாருங்க, லெட்டர் ரீதியாக குள்ளுன் பி பலக்கின், இந்த இங்கிருந்து படித்தாலும் குள்ளுன் பி பலக்கின், காப் லாம் ஃபா யா அதுக்கு பிறகு ஃபா லாம் காப், இங்கிருந்து படிங்க குள்ளுன் பி பலக்கின், அங்கிருந்து படித்தாலும் குள்ளுன் பி பலக்கின், இங்கிருந்து படித்தாலும் குள்ளும் பி பலக்கின், புரியுதா? அப்ப எல்லாமே சுத்தி கொண்டிருக்குதுன்றதுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் சுத்துது, இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க. அப்ப உலகத்தில் உள்ள எல்லாமே சுத்தி கொண்டுதான் இருக்குது, சுத்தி சுத்தி வருகுது என்று சொல்லுகின்ற வார்த்தையும் சுத்தி சுத்தி படித்தாலும் அதே வரிசையும்தான் வரும். இது குர்ஆனுடைய இலக்கிய ரீதியாக வானவியலுடைய உண்மைகளை சொல்றதுல அது இலக்கிய அற்புதத்தையும் காட்டுது. அதாவது எவ்வளவு சுத்துதுன்னா இதனுடைய ஓடு பாதை, அதனுடைய ஓடுகின்ற பாதைகள் இருக்குது, அது எப்படி இருக்குதுன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் வித்தியாசப்படுகிறது. அதனுடைய ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவானாலும் ஒன்றோட ஒன்று மோதி வெடிச்சு பெரிய அழிவுகள் உண்டாகும். ஸ்பீட் கொஞ்சம் கூடினாலும் ஒன்றோட ஒன்று மோதி வெடிச்சு பெரிய அழிவுகள் உண்டாகும். அது படைக்கப்பட்டதிலிருந்து இதுவரையும் அதே அதனுடைய ஓடுபாதையில அதே ஸ்பீட்ல கூடாம குறையாம ஒரே அளவில் அது போய்கொண்டிருக்கு. இது இந்த வானவியல் இருக்கக்கூடிய ஒரு புதனமான ஒரு அற்புதம். அதைத்தான் இந்த குள்ளொன் பி பலக்கின் எஸ் பகவன் என்ற ஆயத்து சொல்லுது. அதை இந்த வீடியோ கிளிப்ல பாருங்க. இந்த எல்லாமே சுத்தி கொண்டிருக்கிறத நாம் இதில் அவதானிக்கலாம். எல்லாம் சுத்துது, சும்மா லேசு சரியான ஸ்பீடா ஒவ்வொன்றும் சுத்தி கொண்டிருக்குது. ஒவ்வொரு கோளும் சுத்துது, அந்த கோள்களுக்கு இடையில நட்சத்திரங்கள், வால் நட்சத்திரங்கள், எரி கற்கள், இதெல்லாம் சுத்துது. இதனுடைய ஓடுபாதைகள் ஒன்று ஒன்று கிராஸ் பண்ணுது, மேலிருந்து கீழே வருது, வலதிலிருந்து இடது, இடதிலிருந்து வலது, இப்படி பல வகையான இது. இது எங்களோட சூரிய குடும்பம் மட்டும், சோலார் சிஸ்டத்துடையது மட்டும், இது மாதிரி எங்களோட மில்கி வே உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஏனைய நட்சத்திரங்கள், அதனுடைய நட்சத்திர தொகுதிகள், மில்கி வேயுடைய கேலக்சி அல்லாத ஏனைய கேலக்சி உள்ளுக்கு இப்படி எல்லாமே சுத்தி கொண்டிருக்குது என்பதை அல் குர்ஆன் 7வது நூற்றாண்டுல அந்த பாலைவன யுகத்துல ஒட்டக காலத்துல சொல்லிருச்சு. இன்று அவைகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனங்கள், இந்த வசனம் அல் அம்பியாவுல இந்த இப்ப சொல்லப்பட்ட வசனம் அம்பியாவுடைய 32வது 33வது வசனம், அம்பியா சூரா 21வது சூரா 33வது வசனம். அது சூரா யாசினுடைய வசனங்களுக்கு முன்னால் உள்ளது. சூரா யாசின் 36வது சூரா, அது 38வது வசனம். இந்த ரெண்டு வசனத்திலையும் சூரியனுடைய சுற்றை பற்றியும், அதே போன்று மற்ற அம்பியாவில் வரக்கூடிய அந்த வசனத்திலையும், முழு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா கோள்களும் எல்லா நட்சத்திரங்களும் சுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அல் குர்ஆன் தெளிவுபடுத்தியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிவியல் கண்ணோட்டத்தில் இந்த வசனங்களை நோக்கலாம். அடுத்து நாம இன்றையனுடைய துவா, நாம் இதுக்கு முன்பாக 3 துவாக்கள் பாடமாக்கியிருக்கிறோம். அந்த 3 துவாக்களையும் நாம உங்களுக்கு போட்டோ காப்பி அடித்து பிரிண்டர் மூலமாக எடுத்து தந்திருந்தோம். நாம அதை பாடம் பார்க்கும்படி இன்று நாம சூரா முன்தஹினாவிலே வரக்கூடிய இந்த துவா, 60வது சூரா 4வது வசனத்திலே ஒரு பகுதி இந்த துவா. இந்த துவா அல்லாஹ்வுடைய தொடர்பு, தவக்குல். நாங்க எங்கட காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ் மீது தவக்குல் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது நம்பிக்கையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவது. எங்களுடைய காரியங்கள் மறந்து சாப்பிட்டாலும், மறந்து சாப்பிட முந்தியும் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும். சாப்பிட்டாலும் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டணும். அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் என்ன நோய் குணமாகுமே தவிர டாக்டருடைய கெட்டித்தனத்தை கொண்டோ மருந்தை கொண்டோ அல்ல. எந்த ஒரு காரியமும் ஒரு விஷயத்தை நாங்கள் அப்ளை பண்ணிருக்கிறோம், அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம், அல்லது விசாவோ அல்லது ஏதோ இன்னொரு ஒரு ஜப்புக்கோ அல்லாஹ்வின் மீது தான் தவக்குல் வைக்கும். எனவே இந்த துவா வந்து எங்கள காரியங்களின் போது நாங்கள் தவக்குலை பெற்றுக்கொள்ளவும், எங்கள காரியங்களுடைய வேலைகளுடைய நேரத்தில் இந்த துவா ஓதினா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறதுக்கு இந்த துவா காரணமாக இருக்கும் என்று இந்த துவாவுடைய சிறப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரப்பனா அழைக்க தவக்கல்னா, எமது இரட்சகனே அழைக்க தவக்கல்னா, உன்மீதே நாங்கள் தவக்கல் வைக்கிறோம். இலைக்க அனபுனா, உன் பக்கமே நாங்கள் மீளுகிறோம். இலைக்க அனபுனா, எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் என்பது தவக்குலுடைய வார்த்தை. எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம். இலைக்க அனபுனா, மேலும் உன்னிடமே எங்கள் மீளும் தளம் இருக்குகிறது. நாங்கள் எங்கு போனாலும் திரும்ப ரிட்டன் உன்னிடத்துல தான் வந்து சேர வேண்டும். எனவே உன்மீதே தவக்கல் வைக்கிறோம், உன்னையே நோக்குகிறோம். உன்னுடைய உதவி, உன்னையே உன்னுடைய உதவியவே நோக்குகிறோம். உன்னிடத்திலேயே நாங்கள் மீளுகின்றவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஒரு வேலையின் போது ஒரு இக்கட்டான நிலைமைகள்ல, நோய் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இமிகிரேஷனுடைய பிரச்சனையோ, ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த துவா ஓதினா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கிறத எங்களோட உள்ளத்தால நாங்கள் தவக்குள் வச்சு அல்லாஹ்வுடைய தொடர்போடு இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் ஓதினோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். எனவே இது எங்களோட அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய துவா குர்ஆனுடைய வசனம். இதை நாங்கள் நாலாவது துவாவாக இன்று நாங்கள் பாடமாக்குறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ரப்பனா அழைக்க தவக்கல்னா, ரப்பனா அழைக்க தவக்கல்னா, வஇலைக அனபுனா, வஇலைக அனபுனா, வஇலைக்கல் மசீர், வஇலைக்கல் மசீர். ரப்பனா அழைக்க தவக்கல்னா, வஇலைக அனபுனா, வஇலைக்கல் மசீர். சேர்ந்து மூணு தடவை சொல்லுங்க பாப்போம். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, வஇலைக்க அனபுனா, வஇலைக்கல் மசீர். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, வஇலைக்க அனபுனா, வஇலைக்கல் மசீர். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, வஇலைக்க அனபுனா, வஇலைக்கல் மசீர். 60வது சூராவுல 4வது வசனத்தினுடைய ஒரு துண்டு தான் இந்த துவா. நீங்க மும்தஹினா என்ற சூராவை எடுத்து இந்த துவாவை பார்த்து கொள்ளலாம், பாடமாக்கி கொள்ளவனும். எல்லாரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு துவா அவ்வளவுதான், ஆனா பாடமாக்கினோம்டா 10 நாளையில 10 துவா எங்களுக்கு பாடமாகிடும், குர்ஆனுடைய வசனங்கள் பாடமாகிடும். அதை எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத். For more lectures, visit slhub.com.